அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேரு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் குடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையின் அபிஷேகத்திற்குள்ளே உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இப்படி ஆண்டவருடைய வார்த்தையினுடைய செயல்பாடுகளை நம்ம என்ன செய்யலாம், அடுக்கி கொண்டே போகலாம். இந்த வார்த்தையின் மீது தாகம் இல்லாதவர்கள் அந்த வார்த்தையை விடுத்துட்டு எதை செய்தாலும் அதை வெற்று வெறுமையினுடைய அடையாளமாகவே அது மாறிப்போகிறது. விழலுக்கு இறைத்த நீராக அவருடைய உழைப்பும் அவருடைய முயற்சிகள் எல்லாம் மாறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிற விதமாக அதை புரிந்து கொள்ளவும் அதை அறிந்து அதன் வழியாக நம்மை நேர்மைப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவருடைய நேரிய வழியில் வாழ பயிற்சிவித்து கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை செய்தி ஒவ்வொரு புதிய சிந்தனையோடு வருவதை பார்க்கிறோம். ஒரு சில நேரத்தில் நமக்கு இந்த வாசகம் எல்லாமே மறுபடி வருவதை போல தெரிந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு புதிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்மோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு மனிதன் தன் வாழ்வதற்கு ஏதோ ஒரு காரியம் மட்டுமே அவனுக்கு தேவை என்று நாம் உணர்ந்து விட முடியாது. அது சொல்லிலடங்காத எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் நமக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே எவ்வளவு செல்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பாடம் தேவைப்படுகிறது. ஏன்னா ஏதோ ஒரு நிலையிலே ஒரு செல்லினுடைய செயல்பாடு இந்த உடம்பிலே தவறி போகிற போது அந்த உடம்பினுடைய எல்லா விதமான பகுதிகளும் பாழ்படுகிறது. கேன்சர் என்கிற வியாதியை நம்ம எல்லோரும் கேட்டு இப்போ பார்க்கிறோம், பயந்து போகிறோம். அது வந்தவர்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுகிறோம். இந்த கேன்சர் என்ன, ஏதோ ஒரு செல்லில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு தாறுமாறான செயல் அந்த பகுதியவே என்ன செய்கிறது, அது பாழ்படுத்தி அங்கிருந்து அது புறையோடி அந்த உடலினுடைய பக்கங்களையெல்லாம் அது நிரப்பி. பாருங்கள், ஒரு செல்லினுடைய அந்த செயலில் ஏற்படுகிற சிறிய தவறு தான் உடலினுடைய எல்லா காரியத்தையும் அது உருமாற்றம் அடைய செய்கிறது. அதே போல் இதயத்திலே கூட இந்த கேன்சர் என்று சொல்லுகிற ஒரு அடையாளம் அது எண்ணத்திலே வருகிற போது நம்முடைய அது எண்ணத்தினுடைய அடையாளம் ஏதோ ஒரு சிறு புள்ளியில் இருந்தாலும் இவ்வளவுதானே அப்படின்னு நம்ம விட்டுடக்கூடாது. அதையும் நம்ம உடனே சரி செய்ய வேண்டும். பிள்ளைகளெல்லாம் வயது வந்த பிறகு தவறி போவதை பார்க்கிறோம். அவர்கள் வந்து தவறான வழியில் அவங்க தவறி போய் வாழ்கிறாங்க. அந்த தவறான வாழ்க்கை முறையெல்லாம் திடீரென்று நடந்ததா அப்படின்னா இல்லை. அந்த குழந்தைகளுடைய செயல்பாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த செல்களினுடைய மாற்றத்தை போல நமக்கு ஏதாவது ஒரு செயல்பாட்டில் அது வெளிப்படும். எந்த தாய் தந்தையர்கள் அதை உற்று பார்த்து அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக அந்த குழந்தை என்ன செய்வாங்க, அதை சரி செய்ய அவங்க முயற்சி எடுப்பாங்க. அப்படி சரி செய்கிற பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு தரத்தை அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. இந்த குழந்தைகளும் நல்ல வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. எதுக்கு சிறு பிள்ளை தானே, என் பிள்ளை சின்ன பிள்ளை, இது போய் இதை பேசுகிறதுக்கு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் வெளிப்படுகிற சிறு சிறு அடையாளங்களை பார்க்க மறுக்கிற தாய் தந்தையர்கள் குழந்தைகளை பால்படுத்துகிறார்கள். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த இறை சிந்தனை கிடைக்கிற போது நம்மை நாம் சோதித்தறியவும், பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே காணப்படக்கூடிய காரியத்தை உற்று பார்த்து அதை சரி செய்ய உதவி செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு நற்செய்தியை வாசித்திருக்கிறோம், முதல் வாசகத்தை வாசிச்சிருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். நரகம் உண்டா என்ற கேள்வி விசுவாசத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய கேள்வி கிடையாது. நரகம் உண்டா, சில பேர் நினைப்பாங்க, ஐயோ சாமி நல்ல நாள் அதுவும் நரகத்தை பற்றி பேசுகிறாரே பயமாக இருக்குதே அப்படின்னு. நரகம் கடவுளை நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரியும். அதுலேயும் கொஞ்சம் ரிஃபார்ம்டு பிலீவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ரிஃபர்மேஷனாக பார்க்குறவங்க. ஃபாஸ்டிங்னு சொன்னீங்கன்னா, ஃபாஸ்டிங்கை வந்து வயிற்றில் பசியாக இருக்கிறத பேர் ஃபாஸ்டிங், சாப்பிடாமல் இருக்கிறது. அதையும் ரிஃபார்ம்டு ஃபெய்த்ஃபுல்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவிக்குரிய நிலையில் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் போதும், உடலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி எல்லாத்தையும் மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அது சரியா அப்படின்னா, எல்லா நேரமும் அது சரியாக இருக்க முடிவதில்லை, இருக்கிறதில்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த காரியங்கள் இப்போ நரகம் இருக்குதா அப்படின்னா, அது நரகத்தினுடைய உச்சக்கட்டத்தை நினைப்பவர்களும் உண்டு, நரகத்தையே நினைத்து நினைத்து வேதனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதை பற்றிய நினைவே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், அது இல்லவே இல்லை என்று சொல்கிற நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நரகத்தினுடைய அடையாளம் இன்று நம்மை சிந்திக்க அழைக்கிறது. எதற்கு நரகத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, உலகத்தில் நன்மை தீமை ரெண்டு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக யாரும் இப்போ உலகத்தில் வாழக்கூடிய நாம் யாரும் சொல்லவே முடியாது தீமையே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கண்ணுங்களுக்கு முன்னாடி நம்ம தீமை பார்க்குறோம், தீயவர்களை பார்க்குறோம். ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள் தெரியாது, அவர்களுக்கு அது பிடித்தமாக இருக்கிறது செய்கிறாங்க. சிறு குழந்தைகளை பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்குறாங்க, பச்சிளம் குழந்தைகள், குழந்தைகளை கொன்று குவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இதை மாதிரி செய்யவே மனது வராத காரியத்தை கூட செய்கிறதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போது 1000 விளக்கங்களை நாம் கொடுத்தால் கூட இதைத்தான் நம்ம தீமைன்னு சொல்கிறோம். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை யாராவது உண்டு பண்ணி அந்த சூழலை என்ன செய்வாங்க, அப்படியே கெடுத்துருவாங்க. அந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் தடைபட்டு போயிடும். வீட்டில் விசேஷம் நடக்கும், ஒரு நல்ல கடவுளுடைய காரியம் ஒரு பங்கில் நடக்கும், திடீர்னு ஒருத்தர் வந்து தங்களுடைய ஏதாவது ஒரு பேச்சையோ அல்லது குழப்பத்தையோ ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு செயலை செய்துடுவாங்க. அந்த மகிழ்ச்சி, அந்த குடும்பத்தில் எல்லாரும் கூடி வந்திருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் போயிடும். அப்போது தீமை என்பது ஏதோ ஒரு இடத்துல நம் மத்தியில் உலாவி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் யாருமே சொல்ல முடியாது தீமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ நன்மையும் தீமையும் உழன்று கிடக்கிற ஒரு சமூகத்தில் தான், ஒரு உலகத்துக்குள்ளே தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ஒரு தீமை அப்படின்னு ஒன்று இருக்கிற போது அந்த தீமையை விதைக்கிற ஒருத்தன் இருப்பான். பைபிள்லேயே ஆண்டவர் சொல்கிறார், களைகளினுடைய ஓமையில் சொல்கிறாரு, ஆட்கள் சொல்கிறாங்க நாங்கள் போய் அந்த களைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்போ அவங்க தலைவன் சொல்லுவான், இல்லை இல்லை இல்லை, நீ இப்போ போகக்கூடாது, அவைகள் வளரட்டும், ஒரு நேரம் வரும், அப்போ களைகளெல்லாம் எடுத்து நாங்கள் நெருப்பில் போட்டு நம்ம சுட்டெரிப்போம். அப்போ அந்த களைகள் என்பது யார் இதை விதைத்தா, நல்ல விதைகளைத்தானே நம்ம விதைத்தோம். களையை தீயவன் விதைத்திருக்கிறான், அழகை விதைத்திருக்கிறான். அப்போ இந்த பைபிளில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த தீயவனுடைய அந்த தலைமைத்துவம், அது அழகையினுடைய அடையாளம். அப்போ அந்த தீமையை செய்யக்கூடியவர்கள் ஒருவர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம புரியுது. அப்போ தீயவர்கள், தீமையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதுன்னா அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கத்தானே வேண்டும். அப்போ அந்த இடத்திற்கு பேர் தான் நரகம் என்று சொல்கிறோம். இன்னொரு சூழலில் இந்த நரகத்தை குறித்து ஆழமாக நம்ம பேசுவோம். இப்போது நரகத்தை நம்ம சிந்திக்கல, எதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொன்னால், நரகம் என்கிற ஒன்று தீமையானவர்களால் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சாதாரண ஒரு புரிதலுக்குள்ளேயே இதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. நன்மையான ஒரு இடம் உண்டு அப்படின்னா நன்மையானவர்களுக்கு நன்மையான இடம் உண்டு, அப்படின்னா தீமை செய்கிறவர்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது, அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வேறொரு இடம் உண்டு, அதைத்தான் நம்ம நரகம் என்று சொல்கிறோம். இந்த தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் 7வது இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். கடவுளுடைய அந்த படைப்பினுடைய ஆழம் ஆண்டவருடைய அந்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்போ நமக்குள்ளே கடவுள் படைத்த பொழுது, நம்மை படைத்த போது அவர் நன்மைத்தனத்தின் ஆவியை, அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த தீயவனினுடைய செயல்பாடு என்னென்னா இந்த நன்மைத்தனத்தை கெடுக்கிற ஒரு செயல். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, தூய ஆவி கூப்பிட்டா தான் வருவார், ஆனால் தீயாவி கூப்பிடாமலே வருவான். அப்போ தீயாவியினுடைய செயல்பாடுகள் நாமெல்லாம் போய் வருவித்துக் கொள்வதல்ல, அதுவாய் வந்து நம்ம இடத்துல ஒட்டிக்கொள்வது, கொரோனாவை போல். அதனால தான் நாம் சோதித்து அறியணும், நம்ம இடத்துல இது இருக்கிறதா, இந்த வேதனை இருக்கிறதா, தீமையினுடைய அடையாளங்கள் இருக்கிறதா. ஏன் இதை அறிய வேண்டும்? தீமையினுடைய அடையாளங்களை தவிர்த்தால் தான் நீங்கள் நன்மை செய்கிற அடையாளங்களாக மாற முடியும். தொடக்க நூல் 2:17 பாருங்க, அவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். இந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான கனியை சாப்பிடுவதனால என்ன விளைய போகிறது? அப்போ நன்மை தீமையை சாப்பிடாதா நீ செத்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாவு என்பது இங்கே குறிப்பிடப்பட்ட சாவு என்பது உடல் சாவு அல்ல, ஆத்மாவினுடைய சாவு. அப்போ இதை நீ இந்த சாப்பிடக்கூடாது. ஏன் சாவினுடைய அடையாளமான ஒரு மரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அப்போ மனிதனுடைய படைப்பினுடைய தன்மை எப்படி இருந்தது? கடவுளுக்கு தெரியும், இவன் இன்னும் இந்த மரத்தின் கனியை உண்டு நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான ஆற்றலை இவன் பெறவில்லை. சிறு குழந்தை இடத்துல போய் நம்ம வந்து ஏதாவது முக்கியமான பொருளை கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதே போல் கடவுளும் ஒரு நேரம் வருகிற வரைக்கும் அந்த பொருளை வைத்திருப்பார். ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் வந்து அப்போ தான் வளர்ந்து வருகிற போது அந்த பிஸ்னஸ் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும், அடுத்தது அப்பாவுக்கு பிறகு அப்படின்னும் போது அப்பா அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அறிவிலியாக இருக்கிறான், அவன் இன்னும் அறியாமையினுடைய தளத்தில் இருக்கிறான். அவன்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் ஊதாரியாக போட்டுடுவான், அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தந்தையாகிய கடவுளும் படைத்த பொழுது இந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான கனியை சாப்பிடாத, சாப்பிட்டினா சாவேன்னு சொன்னார். பாருங்கள், அப்போது இந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான கனியினுடைய ஆற்றல் எங்கே இருக்குதுன்னா, அந்த நன்மையை தீமையை அறிவதனுடைய ஆற்றலில் அடங்கி இருந்தது. அதை அறிந்த பின்னால் என்ன செய்யணும்? இது நன்மை இது தீமை என்று தெரிந்த பின்னர் தீமையை விளக்கணும், நன்மையே செய்யணும். இதுதான் பிசாசோட டெக்னிக், அதுதான் அது நமக்கு சொல்லிக் கொடுத்தது. 3:5 நம்ம பார்க்குறோம், பாருங்க. நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. கடவுளுக்கு தெரியும், அதனால தான் இது சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கடவுளுக்கு இன்னொன்று தெரியும், அது பிசாசு சொல்ல மறந்துடுச்சு, சொல்ல மறக்கலை, சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிருச்சு. நீ நன்மை தீமையை கண்டுபிடிச்சிருவ, ஆனால் தீமை உனக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதை தொடப்போவ. அது கடவுளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு, அவர் கடவுளுக்குரிய ஆற்றல் அவர் என்ன செய்வார், தீமையை தட்டி விட்டுருவார் ஓடிப்போன்னு. ஆனால் உனக்கு அந்த ஆற்றல் இல்லை, உன்னுடைய மனித உடல் பலவீனப்பட்டது, தீமையின்பால் ஈர்க்கப்படுவாய் நன்மையின்பால் ஈர்க்கப்பட மாட்டாய். இந்த உண்மையை பிசாசு மறைச்சிருச்சு. கடவுள் அதை எடுக்காதன்னு சொன்ன காரணம், இந்த மனிதன் பலவீனப்பட்டவனாயிருப்பான், நன்மை தீமையை அறிந்துவிட்டால் இவன் தீமை என்று அறிந்தால் கூட அதை தொடுவான், தீமை என்ன ஈர்க்கும். அதனால் அவனுக்குரிய நேரம் வரும்வரை அதை வைத்திருக்கணும். திட்டம், கடவுளுடைய திட்டத்தை எல்லாம் சிதைக்கிற ஒரு அடையாளமாக தான் இந்த செயல் நடந்தது. அதனால தான் போதிய சக்தி இல்லாத இந்த மனுஷ இயல்பு தீமையை நோக்கி கடந்து செல்கிறது. ஆகவே தொடக்க நூல் நம்ம பார்த்தது போல் கடவுளுடைய திட்டத்தை அறிய மறுக்கிற உள்ளங்கள், அறிய மறுக்கிற, செயல்பாட்டுக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல மறுக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் கடவுள் மீண்டும் மீண்டும் நம்மள்கிட்ட நன்மை செய்ய முயற்சி செய்யுங்க அப்படின்னு அழைப்பு விடுறார். இன்றைக்கி கூட மரியாளும் சகோதரர்களும் தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் உயர்த்தி காட்டுகிறார். அதுக்காக அவங்கள அவர் பழித்துரைக்கலை, அவங்கள வேண்டான்னு சொல்லலை. அதை விட முக்கியமான ஒரு காரியம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், என்ன, நீ இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படு, நன்மையானதை செய், அதுதான் கடவுளுக்கு பிடித்தமானது என்பதை, உறவுகளை விட வார்த்தையை கடைபிடிக்கிறது ஆழமானது என்பதை ஆண்டவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இன்றைக்கி நாம் இந்த சிந்தனை கருப்பொருளோடு தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அந்த முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க ட்ராண்டமாக நிறைய நன்மைத்தனத்தை கொடுத்துருக்குறாங்க. எது தீமை, எது நன்மை, இது மாதிரி நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கிற போது நிறைய உண்மைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இன்றைக்கி பாருங்களேன், முதல் வாசகத்தில், மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது, வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார், மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். நான் செய்கிறது எனக்கு குற்றமற்றதாய் தோன்றும், நீங்கள் செய்கிறது உங்களுக்கு குற்றமே இருக்காது, நான் எல்லாம் சரியாக தானே செய்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரின்னு நீங்கள் நியாயம், எல்லாருமே அப்படி தான், நம்ம ஒன்று சொல்லிவிட்டு நான் இதனால தான் இதை செய்ய சொன்னேன், இப்படி தான் இதை செய்துட்டு இதை இதுக்காக தான் இதை செய்தேன், நம்ம நியாயப்படுத்துவோம். ஆனால் அவர் பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் அவர் உள்ள எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். எப்படி இது நடந்தது, எந்த சூழலில் இவன் இதை செய்தான், நாம் சொல்லிவிடுவோம் நீ செய்தது தவறுன்னு, ஆனால் ஆண்டவர் அதை தவறுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா உன்னுடைய சூழல் என்னென்னு தெரியும். நாம் நியாயப்படுத்துவோம், நான் செய்ததெல்லாம் சரின்னு, ஆனால் ஆண்டவர் சொல்வார் நீ வந்து நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லுவார். அப்போ அவர் உள்ளத்தை சீர்தூக்கி பார்த்து அவர் தீர்ப்பிடுகிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஒப்பளிக்கும். பாருங்கள், நிறைய பேர் பலி ஒப்பு கொடுக்குறோம், கோயிலுக்கு வரோம், பூசை எழுதி வச்சுட்டு சில பேர்லாம் உட்காந்துருப்பாங்க, 50 பூசை எழுதி வச்சுருவாங்க அங்கங்கே, ஆனால் வீட்டில் பூசைக்கு போக மாட்டாங்க. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அவங்க வயதானவர்கள், அவங்க வயதான அந்த நிலையை காரணம் காட்டுவாங்க. காரணம் காட்டி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போக முடியல ஃபாதர், உடம்பெல்லாம் ஒரே வழி கஷ்டம். ஆனால் பேங்குக்கு போவாங்க, மீன் கடைக்கு போவாங்க, கறி கடைக்கு போவாங்க, அதை விட தாண்டி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக மாட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், பலி செலுத்துவதை விட உட்காந்துக்கிட்டே அவங்க என்ன செய்யலாம், ஃபோனில் சொல்லிடலாம், புசை வச்சுருங்க, புசை எழுதிருங்க, இந்தாங்க காசு கொடுத்துட்றோம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அப்படிப்பட்ட வெறுமையான பலியை ஏற்றுக்கொள்வதில்லை. பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. மேட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இது நம்மகிட்ட இருந்ததுன்னா இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். இது ரெண்டும் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார், பொல்லார். பைபிளில் எந்தெந்த இடத்துல பொல்லாருக்கு என்னென்ன தீங்கு வரும் அப்படின்னு போட்டிருக்குதோ அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மக்கிட்ட இந்த இதுக்குதான் மேட்டுமையான பார்வை. மேட்டுமையான பார்வைன்னா நமக்கு தெரியணும், நான் தான் கட்டினேன், நான் தான் இந்த வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு உழைச்ச காசுலேருந்து கட்டினேன், நான் கஷ்டப்பட்டு சேமித்த காசு, எங்கெல்லாம் இந்த நான் வருதோ அதான் மேட்டுமை பார்வை. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற இருமாப்பு கொண்ட உள்ளம், பாருங்கள் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம், உறுதி, திட்டமிட்டு சேர்க்கணும். அதாவது இங்கிட்டு வந்துச்சு இங்கிட்டு போச்சு, சொல்லுவாங்க தின்னு கட்ட குடும்பம்னு வாங்க, எங்களுடைய பக்கம்லாம் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில, தின்னு கட்ட குடும்பம்னு வாங்க. தின்னு கட்ட குடும்பம்னா என்ன, சம்பாதிக்க சம்பாதிக்க வாங்கி உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க, படுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை திட்டமிட தெரியல, சேமிப்பு. ஒரு பிஸ்னஸ் மேனுடைய அந்த இதை வந்து நான் படித்து கொண்டிருந்தேன், அவருடைய எழுத்துக்களை, அவர் ஒரு இதில் ரைட்டப் எழுதியிருந்தார். அவங்க சொல்கிறாங்க, வாட் இஸ் சேவிங், நீங்கள் சேமிப்புன்னு சொல்கிறோமே எது, எல்லாத்துக்கும் செலவு பண்ணது போக மீதி எடுத்து வைக்கிறது பேர் சேமிப்பு இல்லையா, முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத மற்றதுக்கு போடு, அதுதான் சேமிப்பு அப்படிங்கிறார். நல்ல ஐடியா பாருங்களேன், நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் போட்டுட்டு மீதி ஒன்றுமே இருக்காது, கையை நக்கிட்டு தான் போவோம் நம்ம. பல குடும்பங்கள் நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போது சேமிப்பு என்பது எட்டாக்கனியாக மாறுகிறது. அவர் அழகாக ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் அவர் சொல்கிறாரு, சேமிப்பு என்பது முதல்ல சேமிக்கிறத எடுத்து வச்சிரு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பகிர்ந்து நீ உன் வேலைகளுக்கு செய் அப்படி சொல்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம திட்டமிட்டு ஊக்கத்துடன் செயல்படணும். உழைப்பவர் செல்வத்தை சேகரிக்கிறாங்க, திட்டமிடணும். திட்டமிடல் இல்லாதவங்க தான் கையை நீட்டி காசை வாங்கி கடன் பிரச்சனை எல்லாரையும் நம்ம சொல்ல முடியல. ஆனால் 90% மேலே இருக்கிறவங்க திட்டமிடாமல் செய்ததுனாலே வந்த விளைவினால தான் அவங்க கடன்காரர்களாக நிற்கிறாங்க. இல்லைன்னா கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுக்கறதில்ல. திட்டமிடாமல் நான் செய்துட்டு கடனுக்கு உள்ளாகி நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளே கடவுளேன்னா கடவுள் கண்டிப்பாக வரமாட்டார். அப்போ திட்டமிடுதல், அறிவோடு செயல்படுதல். பாருங்கள், இப்படி எத்தனை காரியத்தை இந்த முதல் வாசகம் பேசியிருக்கு பார்த்தீங்களா? ஒன்று ஒன்று ஒரு ஒரு பெரிய பெரிய தலைப்பு. பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். அப்போ பதற்றம், எதனால் பதற்றம்? ஒரு காரியத்தினால் பதற்றம் விளையாது, பல காரியங்கள். அப்போ பதற்றத்தினுடைய நிலை என்ன? ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். அப்போ பொய் பேசுறது, பொய் பேசுறதுனுடைய விளைவு நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு வார்த்தை தானே சொன்னோம், மனைவிக்கிட்ட பொய் பேசலைன்னா தப்பிக்க முடியாது, வீட்டுக்கார்கிட்ட பொய் சொல்லலைன்னா தப்பிக்க முடியாதுன்னு. அதை நான் சொல்லக்கூடாது, என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஒன்றா ஒரு பொய்யை சொல்லிக்கலாம், பொய் பேசவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த உண்மைத்தனம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. சில பேர் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, பொய்யவே உரைத்து கொண்டே இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கணவனுக்கு முன்னாடி அவருக்கு கடவுளுடைய பார்வையில் அநீதியான ஒரு மனுஷனாக நீதியை காண முடியாதவராக இருப்பார். அவரிடத்துல நம்ம உண்மை பேசணும்னு அவசியம் இல்லை, பொய்யும் பேச தேவையில்லை, நம்ம அமைதியாக இருந்துடலாம். அதற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லாத ஒன்றை சொல்வதற்கு பதிலாக. அப்போ பாருங்கள், ஒரு பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அந்த குடும்பங்கள் உண்மையாலுமே அப்படிப்பட்ட பணத்தை சேர்க்கிற அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுடைய குடும்பங்கள் பரிதவித்தில் கடந்துக்கிட்டே இருக்கும், வளரவே முடியாது. 2 அடி இப்படி வேலை வந்தால் 10 அடி கீழே சறுக்குவாங்க. காரணம் இந்த மாதிரியான பொய் வாயிலிருந்து வரக்கூடிய விளைவுகள். சில பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்ல பக்தியாக இருக்கிறார், கோயிலுக்கு போகிறார் வர்றார், எல்லாம் என் பொண்ணு அப்படியே சூப்பராக ஜெபிக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அவங்க யோசித்து பார்க்கணும், தங்கள் வாயிலிருந்து உண்மை வருகிறதா? அப்பா அம்மாட்ட எத்தனை முறை நம்ம பொய் சொல்லியிருக்கிறோம்? ஆசிரியர்கள்ட்ட பெரியவர்கள்ட்ட தேவையில்லாத பொய் வேதனையை விளைவிக்கும், காற்றாய் பறந்து விடும் பாருங்கள். அப்பொள்ளார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். நமக்கு தீமையை நோக்கி நாட்டம் போயிட்டே இருக்குன்னா நம்முடைய உள்ளம் பொள்ளாருடைய மனம். தமக்கு அடுத்திருப்பவரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதில்லை. இப்படி பொள்ளார் என்ன செய்வாங்க, அடுத்த கண்ணை திறந்து பார்க்க முடியாது, நன்மை செய்ய முடியாது. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார். உணர்வுள்ளவருக்கு அடுத்தவன் அடிக்கிறாங்க, ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறான்னா அவன் உணர்வற்றவன், அவன் ஒரு பேதை பாருங்கள். அப்போ உணர்வு உள்ளவருக்கு நீங்கள் அறிவு புகட்டினீன்னா அவர் என்ன செய்வார், அறிவுடையவர் ஆவார். உணர்வு இல்லாதவன்ட போய் நீ பேசுகிறதும் பன்றிக்கு முன்னாடி இயேசு சாமி சொன்ன முத்த போடுறதும் வேஸ்ட். சேம், பன்றிகளுக்கு முன்னாடி முத்த போடக்கூடாதுன்னு வாங்க. அப்போ பாருங்கள், நீதிமிகு இறைவன் பொள்ளாருடைய வீட்டை கவனித்து கொண்டே இருக்கிறார். யாருமே பார்க்கலன்னு நம்ம நினைக்க முடியாது, ஆண்டவருடைய பார்வை பொள்ளாரின் மீதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எரிந்து அழித்து விடுகிறார், தூக்கி எரிந்து அழித்து விடுகிறார். எத்தனை செயல்பாட்டுக்குறான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்தி கொள்கிறானோ அவன் தானே உதவிக்கு மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். பாருங்கள், இந்த முதல் வாசகம் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நிறைய வாழ்வுக்கான அடையாளத்தை எடுத்து காட்டுகிற ஒரு காரியங்கள். அதனால தான் நம்மளுடைய புத்தகத்தில் நீதிமொழிகள் பாருங்கள் 3:27 வாசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை என்ன எழுதியிருக்கு பாருங்கள். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. பார்த்தீங்களா, நன்மை தேவைப்படுது, உன்னால் முடியும் அப்படின்னா நன்மை செய்ய மறுக்காத. தெரியல செய்யலை, ஓகே, ஆனால் தெரிஞ்சிருச்சு, நம்ம மறுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்ய அழைக்கிற அடையாளங்களாக இருக்கிறது. ஒன்று பேதுரு, பேதுரு ராயப்பர் வந்து அவருடைய கடிதத்தில் மிக அழகாக சொல்கிறார். 3 அதிகாரம் 1 பேதுரு 3:17 நம்ம பார்க்குறோம். இந்த நன்மை செய்தனுடைய ஆழத்தை குறித்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க நம்முடைய பைபிளில். ஒரு சில உதாரணத்தை தான் கொடுக்குறோம் நாங்கள். 3:17 சொல்கிறது, தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிடமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். பார்த்தீங்களா, இது அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது விவிலியம் நமக்கு கொடுக்குற அழைப்பு. வெறுமையாய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, மாறாக யாருக்கு என்ன தேவை நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. என்ன, நான் தான் ரொம்ப பாவத்தில் இருக்கிறேன், எல்லோரும் நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தவறான புரிதல். அது நம்மை விட துன்பப்படுகிறவர் இருக்கிறாங்க. யாருமே நமக்கு முன்னாடி எல்லாமே பஞ்ச பிரதேசியாக வந்து நின்னா தான் நம்ம உதவி செய்யணும்னு இல்லை. நம்ம கண்களை திறந்து நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். நம்ம கிழிஞ்ச ஆடை உடுத்திக்கிட்டு நம்ம வெளியில் போவோமா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டியாச்சு. ஒரு சூழலில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய வேதனை இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு வழி நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை அமைஞ்சிருச்சு, சூழல் யாருக்கும் தெரியாது வெளியில். நம்ம எப்படி எதையும் இருக்கிறத நல்லதை போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டாவது போயிட்டு வருவோம். நம்ம அதை கண்டு நம்ம மற்றவங்க வந்து தவறாமல் பார்ப்பாங்க, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உள்ள வேறையாக இருக்கும். உனக்கு என்ன வழி இருக்கிறதோ அதே தான் அங்கே இருக்க போகிறது. அவர்களும் என்ன செய்வாங்க, தங்களுடைய துன்ப நிலையை மறைச்சிட்டு வாழ முயற்சிப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இயேசுவை போல மாறணும். இயேசு எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு இருந்துச்சோ அந்த பக்கம் போனார். தொழுநோயாளர்கள் மணி அடிச்சுட்டு வருவாங்க, அவங்க சத்தம் மணி சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு யூதன் என்ன செய்யக்கூடாது, அதை தெரியும் இஸ்ரேல் மக்களுக்கு. இவன் மணி அடிச்சுக்கிட்டு இந்த சத்தம் கேட்குதுன்னா இந்த பக்கத்தை விலகிட்டு அவங்க இப்படி போயிடுவாங்க. அதை தொழுநோயாளரை தவிர்க்கிறது. ஆனால் இயேசு சாமி அந்த வழியாக தான் போகிறாரு. யாரை தொடக்கூடாதோ அவங்கள தொடுறாரு. பாருங்க, அப்போ கடவுள் வந்து வித்தியாசமாக செயல்பட்டார் இயேசு சுவாமி. இன்றைக்கி நாமும் நன்மை செய்வதில் வித்தியாசமாக இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். நாம் வந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு கேட்டால் கொடுப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மற்றவர் கேட்டு கொடுத்தால் அதுக்கு பேர் பிச்சை, கேட்காம நீ கண்டுபிடிச்சி கொடுத்தீன்னா அதுக்கு பேர் தர்மம். இன்றைக்கி தர்மத்தினுடைய அடையாளங்களாக, நன்மை செய்கிற அடையாளங்களாக நம்மை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். சிந்திப்போம், செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்ப்போம். ஆமென்.